இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bibl@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
சரிகமபமகரி சசச கமபத நித பத பப்பப்பா சா நிரீச நித பத பா மாக பாமகரி சரிச கமப பப்ப ரிகம மாம கவலைக்கிடம் கொடுத்தறியார் வேறு பவவினையாதுமே தெரியார் இப்புவன மீது நமக்குரியார் இவரே பெருமான் மற்ற பேரளவே பூம இவரே குருடர்களுக்குதவும் விழியாம், பாவ கருமயிருளை நீக்கும் மொழியாம், தெய்வம் இருக்கும் தலன் செல்வாசல் வழியா, இவரே பெருமா மற்ற பேரளவே பூம, இவரே பிணி தீர்க்கும் பரிகாரி, சொல்லும் வலமையில் மிக்க விபகாரி, எக்குலத்துக்கும் நல்ல உபகாரி, இவரே பெருமா மற்ற பேரளவே பூம, இவரே செய்வதில் ஒரு சித்தன், கொடு மரம் விடுபவர் கருள் முத்தன், இங்கே இறந்தோ குயிரியும் கத்தன், இவரே பெருமா மற்ற பேரளவே பூம, இவரே பெருமா.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்ட் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தெய்வ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, நம்முடைய இருதயத்தை உற்சாகப்படுத்துவது எப்படி, இம்பாக்டிங் அவர் ஹார்ட். இந்த உலகத்திலே மிக முக்கியமானது என்ன என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், ஒரு மனிதனுடைய இருதயம்தான். ஆகையால் நம்முடைய இருதயத்தை நாம் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த இருதயத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? What is the function of heart? அப்படின் சொல்லி ஆங்கிலத்தில் அவங்க சொல்லுவாங்க. அப்போ இந்த இருதயத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த இதயம் என்ன செய்யுது என்று பார்க்கும் பொழுது, அது வந்து இரத்தத்தை அது நமக்கு சரியாக அழுத்தி அது நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை அது வந்து செய்யக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை அது வெளியேற்ற இந்த இதயம் உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பல காரியங்கள் இருதயத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறத பார்க்கிறோம். அப்படின்னா ஒரு மனுஷன் உயிர் வாழ்வதற்கு எப்படி சுவாசம் முக்கியமோ, அதை போலவே இதய துடிப்பு மிக மிக முக்கியமானது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய இதய துடிப்பு நின்று விட்டது என்றால் அவன் மரித்து விட்டான் என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருதயம் அவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில இதயம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 4:23 நாம் பார்க்கும் பொழுது, எல்லாவற்றை பார்க்கலும் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், அதிலிருந்தே ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். அப்படின்னா இங்க வேதம் சொல்கின்றது, உங்க வாழ்க்கையில நீங்க பாதுகாக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய இதயம். அந்த இதயத்தை நீங்க பாதுகாக்கணும். அப்படின்னா உங்க இதயத்துல நீங்க எதை சேர்க்கிறீங்க, எதை வெளியேற்றுறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பார்க்குறோம். Mark 10:30-31 நம்ம வாசிக்கிறப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றத நம்ம பார்க்குறோம். உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு சிந்தையோடு, உன் முழு பலத்தோடு நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, அவரில் நீ அன்பு கூறுவாயாக்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்ப இதுல முதல்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு நீ எப்படி பண்ணணுமா, அன்பு கூற வேண்டும். அப்படின்னா இந்த இதயம் முழுவதுமாக யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம் அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். 31 வசனம் வாசிக்கிறப்ப, நீ உன்னை நேசிக்கிறது போல உன் அயலானை நீ நேசிக்க வேண்டும். நீ எப்படி உன்னை நேசிக்கிறியோ அதே மாதிரி உன்னுடைய அயலானை நேசிக்க வேண்டும். உன் பக்கத்து வீட்டுக்காரங்களை நீ நேசிக்கணும். அதுவே மிகப்பெரிய முதலாம் பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கதை பார்க்குறோம். சரி, அப்போ இன்னைக்கு இந்த இதயத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பிரமாணத்தை நம்ம எடுக்க போகிறோம். அதாவது 3 pledge அப்படின்னு சொல்லி கூட நம்ம சொல்லலாம். அப்போ இன்றைக்கி உங்களை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், உங்கள் இருதயத்தில் கையை வச்சுக்கிட்டு இந்த 3 பிரமாணத்தை அல்லது இந்த 3 உறுதிமொழியை நீங்கள் எடுக்க போகிறீங்க. முதல் உறுதிமொழி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த இதயம் இயேசுவுக்கு சொந்தம். என்ன சொல்லுங்கள்? இந்த இதயம் இயேசுவுக்கு சொந்தம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, இந்த இதயம் யாருக்கு சொந்தம்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். அவருக்கு சொந்தமானது. அப்ப அவர் இந்த இதயத்துல தங்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கை அவருக்கு சொந்தம், நம்முடைய இருதயம் அவருக்கு சொந்தம், நம்முடைய எண்ணங்கள் அவருக்கு சொந்தம். அப்ப அவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். வேதாகமத்தில் தாவீதை குறித்து பார்க்குறப்ப, அவ்வளோ பெரிய கோலியாத் இருக்கிறாருங்க. அவருடைய உருவம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.5 உயரத்தில் கோலியாத் இருக்கிறார். ஆனால் அங்கே தாவீது பார்த்தீங்கன்னா சின்ன பையன். ஆனால் இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் அல்லது இந்த ரெண்டு பேருடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்து யாருடைய இருதயத்தில் இருந்தார்? கடவுள் யாருடைய இருதயத்தில் இருந்தார்? கோலியாத்தோடைய இருதயத்தில் தேவன் இருந்தாரா அல்லது தாவீதோடைய இருதயத்தில் தேவன் இருந்தாரா? நிச்சயமாக நீங்கள் பதில் சொல்லுவீங்க, தாவீதோடைய இருதயத்தில் தான் ஆண்டவர் இருந்தாரு, இயேசு கிறிஸ்து இருந்தாருன்னு சொல்லுவீங்க. அப்ப தாவீதுடைய இருதயத்துல ஆண்டவர் இருந்ததுனால, தாவீது உடல் ரீதியாக அவர் சின்ன பையனா இருந்தாலும், உடல்ல பலன் இல்லாமல் இருந்தாலும், அவருடைய இருதயத்துல இந்த உலகத்தையே சிருஷ்டித்த கர்த்தர் இருந்ததுனால, எவ்வளோ பெரிய கோலியாத்து அவன் இருந்தாலும் அங்கே தாவீதால வீழ்த்த முடிஞ்சிச்சு. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு படிச்சிருக்கிறோம், நம்ம கிட்ட எவ்வளவு தாளந்து இருக்கு, நம்ம என்னென்ன வச்சிருக்கோன்றது முக்கியம் கிடையாது. என்னுடைய இருதயத்துல கிறிஸ்துவுக்கு எவ்வளவு இடம் இருக்குது? இந்த உலகத்தை சிருஷ்டித்த கர்த்தருக்கு என்னுடைய இருதயத்துல இடம் இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். தாவீது தான் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்திருந்தார். அதனாலதான் அந்த கோலியாத் பேசுறப்ப, இந்த பெலிஸ்தியன் எப்படி என் ஆண்டவருக்கு விரோதமா வார்த்தைகளை பேசினான், ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமா எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொங்கி அலறாரு. என் ஆண்டவர் உயிர் உள்ளவர், அவர் ஜீவனுள்ளவர்னு சொல்லிட்டு எழறாருன்னா, தன் இருதயத்தில் அவர் இருக்கிறாருன்னு தான் அர்த்தம். தன் இருதயத்தை தாவீது ஆண்டவருக்கு முழுவதுமாக கொடுத்திருந்தார். இன்னைக்கு சாத்தான் செய்யக்கூடிய வேலை என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு நீ நல்ல காரியத்தை செய்ய அப்படின்றாரு, ஆனா சாத்தான் என்ன சொல்றான், செய்யாத அப்படின்றான். அப்ப நம்முடைய இருதயத்துல மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறத பாக்குறோம். அப்ப இந்த போராட்டத்தில இருந்து நம்ம வெளியே வர வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது அந்த போராட்டத்திலிருந்து அவர் வெளியே வந்தார் என்று என்ன பண்ற நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தாவீதுடைய இருதயத்துல ஆண்டவர் இருந்ததுனால ஆண்டவர் தாவீதுக்கு வெற்றியை கொடுத்தாரு. உங்க இருதயத்தை இயேசுவுக்கு கொடுங்க, அவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு. எப்படி தாவீதுக்கு வெற்றியை கொடுத்தாரோ அதே மாதிரி உங்களுக்கு அவர் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறார் என்று நாம பார்க்கிறோம். சங்கீதம் 23:4 வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்போக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இங்க பாருங்க, தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்துல அவர் மெய்ப்பனா இருக்கிறப்ப அந்த மெய்ப்பனுக்குரிய அந்த அனுபவத்தை அவர் எழுதுறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தன் வாழ்க்கையில எத்தனையோ கோலியாத்துகளை அவர் பார்த்திருக்கிறார். ஆடுகளை மேய்க்கும் பொழுது சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, எல்லாத்தையும் ஆண்டவர் தான் கூட இருந்ததுனால அவர் வெற்றி சிறக்கிறாரு, சாக அடிக்கிறாரு, துரத்துறாரு. அப்ப ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேல கோலியாத்துக்கு முன்னாடி நிக்கிறப்ப நம்ம சொல்லணும் அப்படின்னா, நிச்சயமாகவே தாவீதுக்கு அது ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கு தான். என்னனாலே நடக்கலாம், ஆனால் அவர் தேவன் மேல் முழுவதுமாக நம்பிக்கை வச்சார். அவர் சொன்னாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் இந்த பெலிஸ்தீனை பார்த்து பயப்பட மாட்டேன், தேவரீர் நீ என் கூட இருக்கிறீங்க, உங்க கோலும் உங்க தடியும் என்ன தேற்றும். அதே மாதிரிதாங்க, ஒரே ஒரு கல்லை தான் எடுத்து அடிச்சாருங்க தாவீது, அது தலையில போய் விழுந்துச்சு. ஆனா அவர் எப்படி விழுந்தாருங்க, பின்னாடி விழுவாங்க, ஆனா அவர் எப்படி விழுந்தாருன்னு வசனம் போட்டிருக்கு, முன்னாடி விழுந்தார். அப்படின்னா என்னங்க, ஆண்டவரே தலையில ஒரே அடி அடிச்சிட்டார் கோலியாத்தை. கோலியாத்தை அப்படியே முன்னாடி வந்து அவர் விழக்கூடியவனாக இருக்கிறத பாக்குறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்க இதயத்தை நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கறப்ப ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு. ஆண்டவர் உங்க வாழ்க்கையின் சந்தோஷத்தை கொடுப்பாரு. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன குறையா இருக்குதோ அதன் நிறைவாக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது காரியம், நம்ம இருதயத்தை நம்ம என்ன பண்ணோம், நம்ம இருதயத்துல ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம்னு சொன்னோம். ஒரு உறுதிமொழி எடுத்து முடிச்சிட்டோம், இந்த இருதயம் இயேசுவுக்கு சொந்தம்னு சொல்லிட்டோம். இப்ப இரண்டாவது உறுதிமொழி என்னன்னா, என்னுடைய இருதயத்தை நான் எப்பயுமே சுத்தமாய் வைத்துக் கொள்வேன். இதை நீங்க சொல்லுங்களேன், உங்களுடைய இருதயத்துல கையை வச்சுட்டு, ஆண்டவரே இயேசப்பா, என் இருதயத்தை நான் எப்பயுமே சுத்தமா வச்சுக்குவேன். இப்போ ஒரு கேள்வி வரலாம், எதுக்கு என் இதயத்தை சுத்தமா வச்சுக்கணும்? ஏன் அப்படின்னா, இந்த இதயம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம் அப்படின்னா, இந்த இதயத்துல யாரு குடியிருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து குடியிருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து குடியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இயேசு குடியிருக்கக்கூடிய அந்த இதயம் எப்படி இருக்கணுங்க? சுத்தமா இருக்கணும். இப்ப ஒரு வீடுக்கு போலாம், அந்த வீட்டுக்கு நம்ம போறோம், அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா வெறும் துணிங்க அங்கேயும் இங்கேயும் போட்டு இருக்குது, குப்பைங்க அங்கேயும் இங்கேயும் போட்டு இருக்கிறாங்க. அந்த வீடு உங்களுக்கு பிடிக்குமா? நிச்சயமா பிடிக்காது. அதே இன்னொரு வீட்டுக்கு போறோம், பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப சுத்தமா இருக்குது, என்ன சொல்லுவோம்? ஐயோ இவ்வளவு அழகா இருக்கேன்னு. அதே மாதிரிதாங்க நம்முடைய இருதயத்துல தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத பாவங்களை நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னா, அங்கே ஆண்டவர் தங்குவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவர் உள்ள வரணும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்முடைய அசுத்தமான சிந்தனைகள், அசுத்தமான எண்ணங்கள், ஆண்டவர் பேசக்கூடிய வார்த்தையை பேசாதபடி அது நமக்கு தடையாக நிற்கக்கூடியதை பார்க்கிறோம். மத்தேயு 5:8 வாசிக்கிறப்ப வேதம் சொல்லுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவரை நான் பார்க்கணும், நீங்க பார்க்கணும், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்றத நீங்க உணரணும் அப்படின்னு சொன்னா, உங்க இருதயம் எப்படி இருக்கணுமா? சுத்தமா இருக்கணுமா? அப்படின்னா அது வந்து ரொம்ப கிளீனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லக்கூடியதை பாக்குறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரெண்டாவது உறுதிமொழி, என் இருதயத்தை நான் எப்பயுமே சுத்தமா வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எடுங்க. ஏன்னா இந்த இருதயத்துல இருந்துதான் பொல்லாத கிரியைகள் வரக்கூடியதை பாக்குறோம். 7:21-29 வாசிக்கிறப்ப அங்க ஆண்டவர் சொல்றாரு, வாய் வழியா உள்ள போறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, ஆனால் இருதயத்திலிருந்து வெளியே வர்றது அந்த மனுஷனை தீட்டுப்படுத்துன்னு சொல்லி சொல்றதை பாக்குறோம். அப்ப இருதயத்திலிருந்து வரக்கூடியது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், கொலைகள், திருட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்றாரு. அங்கே இயேசு கிறிஸ்து ஒவ்வொன்றா அங்க அவர் சொல்றதை பாக்குறோம். பெருமை அங்க சொல்லியிருக்கிறாரு, நிறைய பாவங்களை சொல்லியிருக்கிறாரு. அப்ப இதயத்திலிருந்து இதெல்லாம் நம்ம சேமிச்சு வைக்க வைக்க நம்முடைய இருதயம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அழுக்காய் மாறிவிடுகின்றது. அங்கே ஆண்டவர் தங்குவதற்கு இடமில்லாமல் போய்விடுகின்றது என்று பார்க்கின்றோம். அப்ப 23 அங்க ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் என்ன பண்ணுனா ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா அவன் வாயிலிருந்து வரக்கூடிய கெட்ட வார்த்தைகள், சிந்தனைகள், பாவமான சிந்தனைகள், விபச்சார குணங்கள், இது எல்லாமே உன் வாழ்க்கையே சீரழிச்சிரும், உன் வாழ்க்கையை கெடுத்துரும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதனாலதான்ப்பா உன் இதயத்தை எனக்கு நீ குடுன்னு நான் கேட்கிறேன், அதனாலதான் உன் இதயத்தை நீ சுத்தமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுற நாம பார்க்கின்றோம். அநேக நேரங்கள்ல ஒருவேளை நம்ம இதயத்துல என்னென்ன இருக்குது அப்படின்றத பாக்குறதுக்கு ஆண்டவர் ஒருவேளை வாய்ப்பு கொடுத்தாருன்னு வச்சுக்கோமே. அப்படி நீங்க பார்க்க நேர்ந்த அவங்க இதயத்துல என்னென்ன இருக்குன்னு நீங்க பாப்பீங்க, எல்லா விதமான பாவம், எல்லா விதமான அசுத்தம், உங்களால ஒரு நாள் கூட அந்த இதயத்துக்குள்ள வாசம் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு பாவங்கள் உங்க இருதயத்துல நிறைந்திருக்கும். அப்ப இன்னைக்கு என் இதயம் சுத்தமா இருக்குதா? என் இதயத்துல இயேசப்பா குடியிருக்கிறாரா? இயேசப்பா தங்குவாரா அப்படின்றத நீங்க என்ன பண்ணு சொன்னா, பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் என்று என்ன பண்ண நம்ம பார்க்கின்றோம். 3வது ஒரு உறுதிமொழி எடுக்கலாம், என்ன அப்படின்னா, என்னுடைய இருதயத்துல எப்போதுமே 10 கற்பனைகளை நான் வைத்து அதை கை கொள்வேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த உறுதிமொழி. உங்க இதயம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணு சொன்னா, ஆண்டுடைய பிரமாணம் உங்க இருதயத்துல இருக்கணும். ஆண்டுடைய 10 கற்பனை உங்க இருதயத்துல இருக்கணும். ஆண்டுடைய 10 கற்பனை உங்க இருதயத்துல இல்லை அப்படின்னு சொன்னா, நிச்சயமா உங்களால இந்த இருதயத்தை சுத்தமா வச்சுக்க முடியாது. அதே மாதிரி சுத்தமா இந்த இருதயம் இல்லாததுனால இந்த இதயத்தை நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கவும் முடியாது. அப்ப ஆண்டுடைய கற்பனைகள் மிக மிக முக்கியமானது. நீதிமொழிகள் 3:1 பாக்குறப்ப, என் மகனே, என் கற்பனைகளை கை கொள்வாயாக, உன் இருதயத்தில் அதை நீ வைத்துக் கொள்வாயாக அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்ப அப்படி நான் வைக்கிறப்ப உனக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றதை பார்க்குறோம். ஆமாங்க, இன்னைக்கு ஆண்டுடைய கற்பனை என் இருதயத்தில் இருக்கிறப்ப நான் பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன். அப்ப நல்லது செய்யறப்ப என் வாழ்க்கை இன்னும் நல்லதா மாறும். நல்ல காரியங்களை குறித்து நான் சிந்தனை செய்வேன், நான் உழைச்சி சாப்பிடுவேன், அப்படி உழைச்சி சாப்பிட்றப்ப அதோடைய ஆசீர்வாதம் அதிகமாக இருக்குதும். நான் மருத்துவமனைக்கு அதிகமான செலவுகளை செய்ய வேண்டியது இருக்காது, ஏன்னா என் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ அவனுடைய கற்பனைகளை கை கொள்வதனால ஒரு மனுஷனுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னா நீடித்த நாட்கள் கிடைக்குது. ஏன் நீடித்த நாட்கள் கிடைக்குதுன்னா அவன் அந்த மனுஷன் எப்படி வாழணுன்ற விதிமுறையின்படி வாழுகின்றான். இன்னைக்கு ஒவ்வொரு படைப்புகளை நீங்கள் பார்க்குறப்ப அந்த படைப்புகள் அதனுடைய காரியத்தை சரியாய் செய்கிறப்ப அது அதிக வருடங்கள் வாழக்கூடியதை பார்க்குறோம். நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க ஒரு கம்பெனியில் இருந்து அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்கன்றதை பொறுத்து தான் அது எத்தனை வருஷம் உங்கள் கூட இருக்கும் அல்லது எத்தனை வருஷம் அதை நீங்கள் பயன்படுத்த முடியும்னு பார்க்குறோம். அப்படிக்கு அதே மாதிரி தான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழகான சரீரத்தை கொடுத்துருக்கிறாரு, அழகான சிந்தனைகளை கொடுத்துருக்கிறாரு, உடலை கொடுத்துருக்காரு அப்படின்றப்ப இதை நீங்கள் பத்திரமாய் ஆண்டுடைய கற்பனையின்படி நடந்து அதை பாதுகாக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீடித்த நாட்கள் வாழ்கின்றீங்க. ஏன் நீடித்த நாட்கள் வாழ்ந்துகிட்டே இருக்க முடியாதுன்னா ஆண்டவர் மனுஷனை படிக்கிறப்ப நித்தியத்துக்கு வாழக்கூடியவராகத்தான் படித்தார். ஆனால் மனிதன் பாவம் செய்ததுனால மரணம் வந்து விட்டது. ஆனால் மரணம் வந்த பிறகு கூட மனுஷன் அநேக வருடங்கள் வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தையும் அதனுடைய வழிமுறைகளையும் ஆண்டவர் எங்கே வச்சிருக்கிறாரு, வேதத்தில் வச்சிருக்கிறாரு. அதன்படி நம்ம நடக்கிறப்ப நமக்கு நீடித்த நாட்கள் கிடைக்கும், வசனம் சொல்லுது சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி இந்த 10 கற்பனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் வெறும் அதில் இருக்கிற முக்கியமான கருத்துக்களை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல் கற்பனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன சொன்னால் என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் உன் தேவனாக இருக்கிறேன், உன்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவது கற்பனை நீ எந்த விக்கிரக ஆராதனையும் செய்யக்கூடாதுன்றது. அப்படின்னா ஆண்டருடைய ஒரு வல்லமைய ஒரு சக்திய ஒரு கல்லுலையோ அல்லது ஒரு பொருளிலையோ ஒரு படத்திலோ நீங்க போய் வைக்காதீங்க. ஏன்னா ஆண்டவருடைய அற்புதம் ஆண்டருடைய அதிசயம் ஒரு கல்லுல அடங்கி இருக்கக்கூடியது கிடையாது. அவர் எங்க பார்த்தாலும் இருக்கிறாருங்க, எல்லா இடத்துல அவர் இருக்கிறார், அவர் எல்லா இடத்துலயுமே இருக்கிறார். அப்படின்றப்ப நீங்க ஒரு இடத்துல ஒரு சிலையை செஞ்சுட்டு அங்க வச்சுட்டு இதுதான் ஆண்டவர் நீங்க வணங்குனீங்கன்னா நிச்சயமா அதுல ஆண்டவர் இருப்பாரான்னு தெரியாது. அப்ப வேதம் என்ன சொல்லுது, கற்பனை என்ன சொல்லுது, நீ விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லுதுங்க. மூணாவது கற்பனை என் நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக. அப்படின்னா என்னுடைய நாமம் பரிசுத்தமான நாமம், அந்த நாமத்தை நீ வீணில் வணங்காத. அப்போ நீ அதை சரியாக வணங்குறப்ப அந்த பரிசுத்தத்தை நீ பெற்றுக்கொள்வாயின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாருங்க. நாலாவது கற்பனை என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப ஆண்டுடைய வேத வார்த்தை சொல்லுது பரிசுத்த ஓய்வுனாலே பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 6 நாளும் அவன் வேலை செய்யணும், 1 நாள் ஓய்வெடுக்கணும். அப்போ ஆண்டவர் அந்த 1 நாள் எந்த நாள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் எடுக்கிறோம், 6 நாள் வேலை செய்கிறோம், 1 நாள் நம்ம ஓய்வெடுக்கிறோம், அதை நம்ம என்ன பண்ணுறோம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிறோம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சனிக்கிழமை தான் ஓய்வெடுக்க வேண்டிய நாள் அல்லது ஓய்வு நாள் என்று பார்க்கிறோம். எப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் 1-6 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா கத்தராகிய தேவன் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் 6 நாள் இந்த உலகத்துடைய எல்லாத்தையும் சிருஷ்டித்து முடிச்சுட்டு அவர் 7 நாள் ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கிறேன். அதே மாதிரி யாத்திராகமும் 20 அதிகாரத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஆண்டவர் 6 நாட்களுக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவர்களுள்ள யாவத்தையும் சிருஷ்டித்து 7 நாளில் ஓய்ந்திருந்தார். ஆகையால் ஓய்வு நாளை அவர் ஆசீர்வதித்து அதை பரிசுத்தம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆம், ஓய்வு நாள் மிக மிக முக்கியமானது. அந்த கற்பனை நம்ம கை கொள்றப்ப நமக்கும் ஆண்டவருக்குமான உறவு நீடிக்கின்றது, அதே நேரத்தில் நம் உடலுக்கு தேவையான அந்த ஓய்வும் கிடைக்கின்றது என்று பார்க்கிறோம். 5வது கற்பனை உன் தகப்பனையும் தாயும் கனம நோயாக. ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன் ஆண்டவர் இங்கே தகப்பனையும் தாயும் வச்சாருன்னா எப்படி ஆண்டவர் நமக்கு தகப்பனும் தாயுமா இருக்கிறாரோ அதே மாதிரி இந்த பூமியில நமக்கு யார் தகப்பனும் தாயுமா இருக்கிறாங்களோ அவங்க இறைவனுக்கு சமமானவர்கள் என்று நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா எப்படி ஆண்டவர் நம்மை உருவாக்கி சிருஷ்டித்து நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஒரு அப்பா ஒரு அம்மா தன்னுடைய மகனுக்கு அல்லது மகளுக்கு அவங்களுக்கு உயிரை கொடுத்து அவங்களுக்கு உணவை கொடுத்து உடையை கொடுத்து படிப்பை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து பராமரிக்கிறாங்க. அப்போ நீங்கள் கடவுளை பார்க்கணும் அல்லது கடவுள் மேலே அன்பு காமிக்கணும்னா நீங்கள் யார் மேலே அன்பு காமிக்கணும், உங்களுடைய பெற்றோர்கள் மேலே அன்பு காமிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 6வது கற்பனை கொலை செய்யாதிருப்பாயாக. இன்னைக்கு ஒரு மனுஷனை கத்தியால் எடுத்து நம்ம கொலை செய்கிறோம், அது கொலை தான். அதே நேரத்தில் நம்முடைய வார்த்தையினால கூட அநேகர்களை கொலை செய்கிறோம். அப்போ அதுலேயும் நம்ம மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 7வது கற்பனை விபச்சாரம் செய்யக்கூடாது. அப்படின்னா அன்று என்ன சொல்றாருன்னா உனக்கு நான் நல்ல ஒரு மனைவியை தரம்ப்பா, நீயா மற்றவங்க மனைவி மேலே ஆசைப்படுற அப்படின்னு ஆண்டர் சொல்றாரு. களவு செய்யாதிருப்பாயாக, அப்படின்னா மற்றவங்களுடைய பொருளை நீ ஆசைப்படாத. என்கிட்ட கேட்டால் நான் உன் தகப்பா நான் இருக்கிறேன்ல உனக்கு நான் கொடுப்பேன்றாரு.
மூணாவது, பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஆண்டருக்கு பிடிக்காத ஒண்ணு பொய் சாட்சி, அதை நம்ம செய்யக்கூடாதுன்னு ஆண்டர் என்ன பண்றாருன்னா எதிர்பார்க்கிறாரு. பத்தாவது கற்பனை என்னன்னு சொல்லி பாக்குறப்ப, பிறருடைய பொருளை நீ இச்சையாதிருப்பாயாக. பிறருடைய மனைவியோ பொருளோ எதையும் பார்த்து நீ இச்சிக்காத. ஏன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உனக்கு தரவரா இருக்கிறாரு. அப்ப இந்த கற்பனைகள் ஒரு மனுஷனுடைய இருதயத்துல இருக்கிறப்ப அந்த மனுஷனுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறக்கூடியதாக இருக்கிறது.
உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bibelee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.